ஓம் சாந்தி. மே 16, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று உங்கள் சுபாவத்தையும் இலகுவானதாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது. உங்கள் புத்தி ஞானத்தினால் நிறைந்திருக்கட்டும். எந்த அகங்காரமும் இல்லாதிருக்கட்டும். கேள்வி: சில குழந்தைகள் சேவை செய்யும் பொழுது எவ்வாறு சிறு குழந்தைகளையும் விட குழந்தைத்தனம் நிறைந்தவர்களாக உள்ளார்கள்? பதில்: சில குழந்தைகள் தொடர்ந்தும் சேவை செய்து பிறருக்கு ஞானத்தை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நான் உங்களை நினைவு செய்ய மறந்து விடுகின்றேன். எனவே பாபா அவர்களை சிறு குழந்தைகளையும் விட குழந்தைத்தனம் நிறைந்தவர்கள் என்று அழைக்கின்றார். ஏனெனில் பொதுவாக குழந்தைகள் தங்கள் தந்தையை மறப்பதில்லை. உங்களை இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? நீங்கள் அவரை மறந்தால் உங்களால் எவ்வாறு உங்கள் ஆஸ்தியை பெற முடியும்? உங்கள் கரங்கள் வேலை செய்யும் பொழுது தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இக்கல்வியின் இலக்கும் குறிக்கோளும் குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் உள்ளன. தந்தை ஒரு சாதாரண சரீரத்தில் உள்ளார் எனவும், அதுவும் ஒரு வயோதிப சரீரம் எனவும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அங்கு அவர்கள் வயோதிபர் ஆகும் பொழுதிலும் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். ஏனெனில் தாங்கள் மீண்டும் குழந்தைகளாக பிறப்போம் என்பதை அவர்கள் அறிவார்கள். இவருக்கும் இது தெரியும். அத்துடன் இவர் தான் என்னவாகுவேன் என்பதை அறிந்து சந்தோஷத்தில் உள்ளார். செயற்பாடுகள் ஒரு குழந்தையை போன்றதாகி ஒரு குழந்தையை போன்று இலகுவானதாக உள்ளன. அகங்காரம் போன்ற எதுவும் இல்லை. புத்தியில் ஞானம் நிறைந்துள்ளது. இவரது, அதாவது பிரம்மா பாபாவின் புத்தி எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே உங்களுடைய புத்தியும் இருக்க வேண்டும். பாபா எங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். நாங்கள் இவ்வாறு ஆகுவோம். எனவே நீங்கள் சரீரங்களை நீக்கி பின்னர் அவ்வாறு ஆகின்ற சந்தோஷமும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்க வேண்டும். நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம். நீங்கள் ஓர் இளம் குழந்தையாகவோ அல்லது ஓர் வயோதிப நபராகவோ இருந்தாலும் நீங்கள் அனைவரும் உங்கள் சரீரங்களை நீக்குவீர்கள். கல்வி அனைவருக்கும் ஒன்றே ஆகும். இவர் கூறுகின்றார், நானும் ராஜயோகம் கற்கின்றேன். பின்னர் நான் சென்று ஓர் இளவரசர் ஆகுவேன். நீங்களும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். நீங்கள் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகுவதற்காகவே கற்கின்றீர்கள். பின்னர் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். நீங்கள் யாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்கள் ஆகுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த யாசிப்பவர்களின் உலகம் முடிவடைய போகிறது. குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளாகி உங்களை தனக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றார். ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் ஓர் இளவரசராக அல்லது இளவரசியாக ஆகப்போவதில்லை. இந்த பாபா கூறுகின்றார், நான் அவ்வாறு ஆக விரும்புகின்றேன். நான் இந்த கல்வியை இவ்வாறு ஆகுவதற்காகவே கற்கின்றேன். இது ராஜயோகம். குழந்தைகளாகிய நீங்களும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகுவீர்கள் என்று கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இது முற்றிலும் சரியானது. உங்கள் வாயில் ரோஜா இருக்கட்டும். அது நடைமுறையில் இடம்பெறட்டும் என்று பொருள்படும். அது இளவரசர்கள் இளவரசிகள் ஆகுவதற்கான பரீட்சை. இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. தந்தையையும் எதிர்கால ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். இந்த நினைவிற்கே முயற்சி தேவை. இந்த நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். சந்நியாசிகள் கொடுக்கின்ற ஓர் உதாரணமும் உள்ளது. ஒருவருக்கு நான் ஒரு எருமை, நான் ஒரு எருமை என்று மீண்டும் மீண்டும் கூறுமாறு கூறப்பட்டது. பின்னர் அவர் தான் உண்மையிலேயே அவ்வாறு ஆகியதாக நம்பினார். அந்த விஷயங்கள் அனைத்தும் பயனற்றவை. இங்கே இது ஓர் தர்மம் பற்றிய கேள்வியாகும். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது, ஆனால் நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. பாபா அடிக்கடி கூறுகின்றார், நீங்கள் ஒரு பேபி. அப்பொழுது குழந்தைகள் முறையிட்டு கேட்கின்றார்கள், நான் உண்மையிலேயே ஒரு பேபியா? பாபா கூறுகின்றார், ஆம், நீங்கள் ஒரு பேபியே. நீங்கள் நல்ல முறையில் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதுடன் கண்காட்சிகளில் இரவு பகலாக மிக சிறப்பாக சேவை செய்த பொழுதிலும் நான் உங்களை ஒரு பேபி என்றே கூறுவேன். தந்தை கூறுகின்றார், இந்த பிரம்மாவும் ஒரு பேபியே. இந்த பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னை விட மகத்தானவர்கள். இவருக்கு பல பொறுப்புகள் உள்ளன. பல பொறுப்புகள் உடையவர்களுக்கு சிந்திப்பதற்கு பல விஷயங்கள் உள்ளன. பாபா அதிகளவு செய்திகளை பெறுகின்றார். இதனாலேயே அவர் அதிகாலை விழித்திருந்து நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த ஒரே ஒருவரிடம் இருந்தே ஆஸ்தி பெறப்பட முடியும். ஆகவே தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் தினமும் குழந்தைகள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றேன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரத்திற்கு பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்திடம் கேட்க வேண்டும். ஓகே, பகலில் நீங்கள் உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யும் பொழுதும் நினைவில் நிலைத்திருக்க முடியும். உங்கள் கரங்கள் வேலையை செய்யட்டும், இதயம் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கூற்று உள்ளது. உங்கள் புத்தி அங்கே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். இது பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வழிபாடு செய்வதற்கு அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வேலை போன்றவற்றினால் அவர்கள் புத்தியின் கவனம் சிதறுவதை போன்றதாகும். அல்லது பெண் ஒருவரின் கணவன் வெளிநாட்டில் இருந்தால் அப்பெண்ணின் புத்தி அங்கேயே செல்லும். ஏனென்றால் அவளுக்கு அங்கே அதிகளவு தொடர்பு உள்ளது. ஆகவே நீங்கள் மிக நன்றாக சேவை செய்தாலும் உங்களிடம் பேபி புத்திகளே உள்ளன என்று பாபா இன்னமும் கூறுகின்றார். பல குழந்தைகள் எழுதுகிறார்கள், நான் பாபாவை நினைவு செய்ய மறந்து விடுகின்றேன். ஓ, ஒரு பேபி கூட தனது தந்தையை மறக்காது. நீங்கள் பேபிகளையும் விட அதிகளவு குழந்தைத்தனத்துடன் இருக்கின்றீர்கள். உங்களை இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆக்குகின்ற தந்தையே உங்களின் தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். இருப்பினும் நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்கள். தங்கள் முழுமையான அட்டவணைகளை அனுப்புகின்ற குழந்தைகளுக்கு மாத்திரமே பாபா அறிவுரை கூறுகின்றார். நீங்கள் எவ்வாறு அவரை நினைவு செய்கின்றீர்கள்? எப்பொழுது அவரை நினைவு செய்கின்றீர்கள் என்று நீங்கள் தந்தைக்கு எழுத வேண்டும். அப்பொழுதே தந்தையால் உங்களுக்கு அறிவுரை கூற முடியும். நீங்கள் எவ்வகையான சேவையை, தொழிலை செய்கின்றீர்கள் என்பதற்கு ஏற்ப நினைவு செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு மேலதிக நேரம் கிடைக்கின்றது என பாபாவினால் புரிந்து கொள்ள முடியும். அரசாங்க தொழில் செய்பவர்களுக்கு பெருமளவு நேரம் கிடைக்கிறது. வேலை பலு சிறிது குறையும் பொழுது உங்களால் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்ய முடியும். நடந்தும் உலாவிக் கொண்டும் இருக்கும் பொழுது தந்தையின் நினைவு இருக்கட்டும். பாபா உங்களுக்கு நேரம் கொடுக்கின்றார். ஓகே, இரவு 9 மணிக்கு உறங்கச் செல்லுங்கள். பின்னர் அதிகாலை 2 மணி அல்லது 3 மணிக்கு விழித்திருந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். வந்து இங்கே அமருங்கள். அமர்ந்திருந்து நினைவு செய்வதை மாத்திரம் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதை பாபா விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் நடந்தும் உலாவிக் கொண்டும் இருக்கும் பொழுதும் உங்களால் நினைவு செய்ய முடியும். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகளவு நேரம் உள்ளது. முன்னர் நீங்கள் மலைகளுக்கு சென்று ஏகாந்தத்தில் அமர்வதுண்டு. நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்? உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதுவிட்டால் நீங்கள் சிறு குழந்தைகளை விட அதிக அளவு குழந்தைத்தனம் மிக்கவர்கள். நினைவு செய்வதிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்வதிலேயே முயற்சி தங்கியுள்ளது. இந்த ஞானம் மிக இலகுவானது. ஒரு கல்பத்திற்கு முன்னர் வந்தவர்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை மீண்டும் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் தொடர்ந்தும் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவது என்ற ஒரே ஒரு முயற்சியையே நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு தந்தையின் நினைவை கொண்டிருப்பதை தவிர வேறு வழியில்லை. உங்களால் பாபாவிடம் கூற முடியும், பாபா எனது வியாபாரம் காரணமாக அல்லது இத்தொழிலில் காரணமாக என்னால் உங்களை நினைவு செய்ய முடியவில்லை. பாபா உடனடியாகவே உங்களுக்கு அறிவுரை கூறுவார், இதனை செய்யாதீர்கள், இதனை செய்யுங்கள். உங்களுடைய அனைத்தும் நினைவிலேயே தங்கியுள்ளது. பல நல்ல குழந்தைகள் இந்த ஞானத்தை மிக நன்றாக கொடுக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் யோகம் செய்வதில்லை. தாங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருந்த பொழுதும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் இந்த பழக்கத்தை கிரகித்துவிட்டால் பின்னர் நீங்கள் விமானத்தில் அல்லது புகையிறு வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட நினைவு செய்ய வேண்டும் என்ற அக்கறை உள்ளார்ந்தமாக உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் பாபாவால் எதிர்கால இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆக்கப்படுகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும். அதிகாலையில் விழித்திருந்து தந்தையின் நினைவில் அமர்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் களைப்படைந்தால் உங்களால் படுத்திருந்தவாறு தந்தையை நினைவு செய்ய முடியும். தந்தை உங்களுக்கு பல வழிகளை காட்டுகின்றார். உங்களால் நடந்தும் உலாவிக் கொண்டும் இருக்கும் பொழுது பாபாவை நினைவு செய்ய முடியாது விட்டால் பாபா கூறுவார், அச்சா, குறைந்தபட்சம் சிறிதளவையேனும் உங்களால் சேமிக்கக்கூடிய வகையில் இரவு நேரத்தில் விசேஷமாக நினைவு செய்வதற்காக அமருங்கள். எவ்வாறாயினும் தியானம் செய்வதற்காக எங்கேனும் நீங்கள் பலவந்தமாக அமர்ந்தால் அது ஹதயோகம் போன்றதாகிவிடுகிறது. உங்கள் பாதை இலகுவானது. நீங்கள் உணவு உண்ணும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்கள் பாபாவினால் உலக அதிபதிகள் ஆக்கப்படுகின்றோம். உங்களுடன் தொடர்ந்தும் பேசுங்கள். நான் இந்த கல்வியின் மூலம் அவ்வாறு ஆகின்றேன். உங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு மிக குறைந்த அளவு பாடங்களே உள்ளன. பாபா மிக சிறிதளவே விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்கு எதுவும் புரியாதுவிட்டால் அப்பொழுது பாபாவிடம் கேளுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். இந்த ஷரீரங்கள் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளன. உங்களை ஷரீரமென்று கருதுவது பஞ்சபூதங்களால் ஆனதோர் ஆவி என்று உங்களை கருதுவது என்றே அர்த்தம். இது அசுர உலகம், அது தெய்வீக உலகம். இங்கே அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்கள். எவருக்குமே தான் ஓர் ஆத்மா என்பது தெரியாது. எப்பொழுதும் சரியும் பிழையும் உள்ளன. உங்களை அழிவற்ற ஆத்மா என்று கருதுவதே சரியான புரிந்துணர்வாகும். உங்களை அழியக்கூடிய ஷரீரம் என்று கருதுவது பிழையான புரிந்துணர்வாகும். பெருமளவு ஷரீர அகங்காரம் உள்ளது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்கள் ஷரீரத்தை மறந்துவிடுங்கள், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இதை செய்வதிலேயே முயற்சி உள்ளது. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளை எடுப்பதனால் உங்களுக்கு அது மிகவும் இலகுவாகவே உள்ளது. சூரிய வம்சத்திற்குரிய தேவர்கள் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் கற்கின்றீர்கள். திருத்தங்களும் தொடர்ந்தும் இடம் பெறுகின்றன. ஒரு லௌகீக கல்வியிலும் அது வரிசை கிரமமானது. நீங்கள் குறைவாக கற்றால் சிறிது சம்பளத்தையே பெறுவீர்கள். ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கான உண்மையான அமரத்துவ கதையை கேட்பதற்கு இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் பாபாவிடம் வந்துள்ளீர்கள். இந்த மரண பூமி இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. இப்பொழுது நாங்கள் அமரத்துவ தாமத்திற்கு செல்ல வேண்டும். எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவது, தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மை ஆனவர்கள் ஆகுவது என்பதை பற்றியே குழந்தைகளாகி நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். தூய்மை ஆக்குபவராகிய தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே வழிமுறையையே காட்டுகின்றார். அவர் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்து உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் உள்ளது. ஆனால் உலகமோ கார் இருளில் உள்ளது. நீங்கள் இப்பொழுது ஞானோதயத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் திரிநேத்ரியும் திரிகாலதரிசியும் ஆகின்றீர்கள். இந்த ஞானம் எங்கும் பெறப்பட முடியும் எனவும் அது புதிதல்ல எனவும் கூறுகின்ற பலர் உள்ளார்கள். ஓ, ஆனால் வேறு எவரும் இந்த ஞானத்தை பெறுவதில்லை. அத்துடன் அவர்கள் எங்காவது இந்த ஞானத்தை பெற்றாலும் கூட அவர்களால் அதன் மூலம் எதையுமே செய்ய முடியாதுள்ளது. ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான முயற்சியை வேறு எவராவது செய்கின்றார்களா? முற்றிலும் இல்லை. அதிகாலை பொழுது மிகவும் சிறந்தது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார். அனைத்தும் அமைதி நிறைந்ததும் சூழல் மிகவும் சிறந்ததாக இருப்பதனால் நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு வரை மிகவும் சீர்கிட்ட சூழல் உள்ளது. இதனாலேயே காலை பொழுது மிகவும் சிறந்தது. நேரத்துடன் உறங்கி பின்னர் அதிகாலை 2 மணி அல்லது 3 மணிக்கு விழித்தெழுங்கள். சௌகரியமாக அமர்ந்திருந்து பாபாவுடன் பேசுங்கள். உலக வரலாற்றையும் புவியலையும் நினைவு செய்யுங்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொண்டிருக்கின்றேன். நான் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். பாரதத்தின் புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது. அந்த யோகம் யாருடன் செய்யப்படுகின்றது என்பதையும் நீங்கள் எழுத வேண்டும். அது பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் யோகம். வேறு வார்த்தைகளில் கூறினால் அது நினைவு செய்தலாகும். நீங்கள் முழுமையான 84 பிறவிகளையும் எடுக்கின்ற சகலத்துறை வல்லுநர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பிராமண குலத்திற்கு உரியவர்கள் மாத்திரமே இங்கு வருவார்கள். நாங்கள் பிராமணர்கள். நாங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகப் போகின்றோம். சரஸ்வதியும் இவரின் புதல்வி. நான் வயோதிபர். ஆனால் நான் இப்பொழுது இந்த சரீரத்தை நீக்கி ஓர் அரசருக்கு பிறக்க வேண்டும் என்று மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றேன். பின்னர் என் வாயில் தங்க கரண்டி இருக்கும். இதுவே நீங்கள் உங்கள் அனைவரினதும் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஏன் சந்தோஷம் இருப்பதில்லை? மக்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை. நீங்கள் ஏன் உங்கள் சந்தோஷத்தை இழக்க வேண்டும்? நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு உங்களால் ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆக முடியும்? நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும் இல்லையா? உங்களால் அத்தகைய முயற்சியை செய்ய முடியும் என்று காட்டுங்கள். நீங்கள் ஏன் குழப்பமடைகின்றீர்கள்? அனைவருமே அரசராக மாட்டார்கள் என்று நீங்கள் ஏன் மனம் தளர்ந்து போகின்றீர்கள்? அனைவருமே ஓர் அரசராக போவதில்லை என்று எண்ணிய கணமே நீங்கள் சித்தியடைவதில்லை. ஒரு கல்லூரியில் சட்ட நிபுணர் அல்லது பொறியியலாளராக ஆகுவதற்கு கற்கும் பொழுது அனைவரும் சட்ட நிபுணர்கள் ஆக மாட்டார்கள் என அவர்கள் கூறுவதில்லை. அவர்கள் கற்காது விட்டால் சித்தியடைவதில்லை. முழு மாலையும் 16108 ஆனது. யார் முதலில் வருவார்கள்? அது உங்கள் முயற்சிகளில் தங்கி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவரை விட அதிக முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பழைய சரீரங்களை நீக்கி வீடு திரும்ப உள்ளீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இப்பொழுது உள்ளது. நீங்கள் இந்த அளவை ஏனும் நினைவு செய்தால் உங்கள் முயற்சிகள் தீவிரமடையும். ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அளிப்பவர் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இன்று உலகில் பல மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பின்னர் அங்கு உங்களில் 900,000 பேர் மாத்திரமே இருப்பீர்கள். இது ஓர் அனா அளவான கணக்கீடு ஆகும். சத்தியுகத்தில் மேலும் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஏனெனில் ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதால் பிரஜைகளும் இருக்க வேண்டும். புத்தி கூறுகிறது, சத்தியுகத்தில் விருட்சம் மிகவும் சிறியதாக இருக்கிறது. அது அழகானது. அதன் பெயரே வைகுந்தமாகிய ஸ்வர்க்கம் ஆகும். முழு சக்கரமும் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் தொடர்ந்தும் சுழல்கிறது. நீங்கள் தொடர்ந்தும் அதை சதா காலமும் சுழற்றி வந்தால் அது மிகவும் நல்லது. இது ஒரு பழைய சப்பாத்து. அதனால் வருகின்ற இந்த இருமலும் கர்ம வேதனையாகும். நான் இங்கே புதிய ஒன்றை பெறப்போவதில்லை. ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் மறு பிறவி எடுப்பதும் இல்லை, ஒரு கர்ப்பப்பையினுள் பிரவேசிப்பதும் இல்லை. நான் ஒரு சாதாரண பழைய சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். பகல் முடிவடைந்து இரவாக மாறுவதையும் இரவு முடிவடைந்து பகலாக மாறுவதையும் போன்று இந்த பழைய உலகமும் நிச்சயமாக அழிக்கப்பட உள்ளது. சங்கம யுகம் முடிவடையும் பொழுது நிச்சயமாக சத்திய யுகம் வரும். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். தற்சமயம் இதுவே பெருமளவு பின்தங்கி உள்ளது. இதனாலேயே பாபா உங்களை பேபிகள் என்று அழைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய குழந்தைத்தனமான சுபாவத்தை காட்டுகின்றீர்கள். உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியாமல் இருக்கின்றதென கூறும் பொழுது நீங்கள் ஒரு பேபி என்றே அழைக்கப்பட முடியும். அப்படித்தானே? நீங்கள் தந்தையை மறக்கின்ற அத்தகைய சிறு குழந்தைகளா? அவரே இனிமையிலும் இனிமையான தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். அரை கல்பமாக அவர் உங்களின் அதி அன்பிற்கினியவராக இருந்த பொழுதிலும் நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்கள். அரை கல்பமாக நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது ஓ கடவுளே என்று கூறி அவரை நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மா அதை சரீரத்தின் மூலமாக கூறுகின்றார். இப்பொழுது நான் வந்துள்ளதால் என்னை மிகவும் நன்றாக நினைவு செய்யுங்கள். மற்ற பலருக்கும் பாதையை காட்டுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பெருமளவிற்கு விரிவாக்கம் இருக்கும். சமயங்களும் விரிவாக்கம் அடைகின்றன. அரபிந்த கோஷின் உதாரணம் உள்ளது. இன்று அவருக்கு பல நிலையங்கள் உள்ளன. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இந்த ஞானம் எவ்வாறு அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவது என்பதற்கு உரியது. நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். தந்தை வந்து அழுக்கான தூய்மையற்ற ஆடைகள் அனைத்தையும் சுத்தப்படுத்துகின்றார். இந்த புகழ் அவருக்கு மாத்திரமே உரியது. நினைவு செய்தலே பிரதான விஷயம். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. மற்றோருக்கு முரளியை வாசியுங்கள். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகி தொடர்ந்தும் பெட்ரோலினால் நிரப்பப்படுவீர்கள். அதன் பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஓடுவீர்கள். அவர்களை ஷிவ் பாபாவின் திருமண ஊர்வலத்தில் ஒருவர் என்றோ அல்லது அவருடைய குழந்தைகள் என்றோ நீங்கள் அழைக்க முடியும். தந்தை கூறுகின்றார், உங்களை காம சிதையிலிருந்து அகற்றி உங்களை யோக சிதையில் அமர்த்துவதற்கு நான் இப்பொழுது வந்துள்ளேன். நீங்கள் யோகத்தின் மூலம் ஆரோக்கியத்தையும் இந்த ஞானத்தின் மூலம் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னிலையில் வைத்திருந்து சந்தோஷமாக இருங்கள். ஒரு பொழுதும் மனம் தளராதீர்கள். அனைவருமே அரசராக போவதில்லை என்று ஒரு பொழுதும் எண்ண வேண்டாம். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இரண்டு, அதி அன்பிற்கினிய தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். இதில் ஒரு பேபி ஆகாதீர்கள். நினைவு செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் சிறந்த நேரம். சௌகரியமாக மௌனத்தில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யக்ஞத்திற்கு சேவை செய்வதில் சகலத்துறை சேவையாளராகி சகல பேறுகளின் பிரசாதத்தை பெறுவீர்களாக. சங்கம யுகத்தில் சகலத்துறை சேவைகளை செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதும் நாடகத்தில் ஓர் உயர்த்தியை பெற்றுக்கொள்வதே ஆகும், அதாவது லிப்டை பெற்றுக்கொள்வதாகும். யக்ஞத்தில் அன்புடன் சகலத்துறை சேவைகளை செய்பவர்கள் இயல்பாகவே சகல பேறுகளின் பிரசாதத்தை பெறுகிறார்கள். அவர்கள் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சேவையை செய்தாலும் அந்த சேவைக்கு 1000 மடங்கு பலனை பெறுகிறார்கள். சூட்சுமமான மற்றும் பௌதீகமான லங்கார், அதாவது தொடர்ச்சியான அன்னதானம் செய்தல், அனைத்து நேரத்திற்கும் தொடர வேண்டும். எவரையும் திருப்திப்படுத்துவதே அனைவற்றிலும் மிகப்பெரிய சேவையாகும். விருந்தோம்பல் செய்வதே அனைத்திலும் மிகப்பெரிய பாக்கியமாகும். ஸ்லோகம். உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருங்கள். இயல்பாகவே சகல வகையான அகம்பாவங்களும் முடிந்துவிடும். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உலகிலுள்ள அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பொழுதும் தமது புத்திகளை அல்லது நேரத்தை அற்ப விஷயங்களில் அல்லது சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள், கேட்டும் கேட்காதிருப்பார்கள். அதேபோல் ஆன்மீக ராஜரீகமான ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் புத்திகளை அல்லது நேரத்தை ராஜரீகம் அல்லாத ஆத்மாக்களின் அற்ப விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆன்மீக ராஜரீக ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஓம் சாந்தி.